ರತ್ನವಾಣಿ ಸಮುದಾಯ ಬಾನುಲಿ ರತ್ನವಾಣಿ ಪ್ರಚನೆಯ தீர்வையுடனே கேளுங்க வெளியே வந்து குரல் கொடுங்க
ரத்னவாணி 90.8 சமுதாய வானொலி ஒலிபரப்பு கோவை ஈச்சனாரி ரத்தினம் கல்லூரி வளாகத்தில் இருந்து ஒலிபரப்பாகிறது.
நம்ம ரத்னவாணி சமுதாய பண்பலை 90.8 கருங்கல்லை சிற்பமாக செதுக்கிய சிற்பிகள் போல தடைக்கற்களை படிக்கற்களாக மாற்றி வெற்றி வாகை சூடிய சாதனையாளர்களை கொண்டாடும் வெற்றி சிகரம்.
வெற்றி நிச்சயம் இது வேத சத்தியம், கொள்கை வெல்வதே நான் கொண்ட லட்சியம்.
ரத்னமணி சமுதாய வானொலி 90.8 இணைஞ்சிருக்கீங்க. நான் உங்கள் சிநேகிதன் மகேந்திரன். இது சாதனையாளர்களை போற்றும் வெற்றி சிகரம் நிகழ்ச்சி. இன்றைய வெற்றி சீரம் நிகழ்ச்சியில் நாம் சந்திக்கின்றவர், நம்ம பயன்படுத்தக்கூடிய ஒவ்வொரு பொருளுக்கும் அதோடைய மூலப்பொருள் தயாரிக்கிறதுக்கான அச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த டையிங் வந்து தயார் பண்ணுவாங்க. அதோடைய சீனியர் மேனேஜர் நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. அதை டிசைன் பண்ணக்கூடிய சீனியர் மேனேஜர் ராமச்சந்திரன் நம்ம கூட இணைஞ்சிருக்கிறாங்க. அவங்ககிட்ட நிறைய விஷயங்கள் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சார் வணக்கம். சார்
வணக்கம் சார்.
இந்த நிகழ்ச்சிக்கு நாங்கள் வந்து உங்களை வரவேற்கிறோம். உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி சார்.
எனக்கும் ரொம்ப மகிழ்ச்சி.
உங்களை பத்தின அறிமுகம் நம்ம நேயர்களுக்காக.
என் பேர் ராமச்சந்திரன். நான் கோத்ரஜன் பாய்ஸ் மேனுஃபேக்சரிங் கம்பெனியில் சீனியர் மேனேஜர் டிசைனாக இருக்கேன். நான் வந்து இன்ஜினியரிங் அப்புறம் போஸ்ட் டிப்ளமா இன் டூல் டிசைன்ட்டு ஒரு ஸ்பெஷலைஸ்டு கோர்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் 3 இயர்ஸ் வேலூரில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் NTTF-ன்ட்டு. அதுக்கப்புறம் நான் பாம்பே போய் கோத்ரேஜில் ஜாயின் பண்ணிவிட்டு அங்கே என்னோடய கரியர் அங்கே ஸ்டார்ட் ஆனிச்சு. அங்கே நிறைய எனக்கு புதுசு புதுசாக பண்ணுறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது. டிசைன் டைகாஸ்டிங் பிளாஸ்டிக் டைகாஸ்டிங் டிசைன் ஷீட் மெட்டல் எல்லாம் ஆல்ரவுண்டராக நான் இருந்தேன். நான் நிறைய ப்ராடக்ட் டெவலப் பண்ணியிருக்கேன். ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரிக்கும் அப்புறம் ஒயிட் கோட் இண்டஸ்ட்ரிக்கும் நான் நிறைய சப்போர்ட் பண்ணி நிறைய ப்ராடக்ட் டெவலப் பண்ணி அதுக்கு வேணுங்கிற டைலாம் பண்ணியிருக்கேன்
நான். இந்த டிசைனிங் மீது உங்களுக்கு எப்படி சார் ஆர்வம் வந்தது? இந்த எப்படி இந்த ஃபீல்டை தேர்ந்தெடுத்தீங்க நீங்கள்?
நான் இன்ஜினியரிங் முடித்ததுக்கப்புறம் எங்களை வேலைக்கு அனுப்புனாங்க. நான் வேலைக்கு போய் ஒரு நாள் தான் வேலை பார்த்தேன். எனக்கு அப்புறம் பிடிக்கல. நான் அடுத்த நாளே நான் வீட்டுக்கு வந்துட்டேன். சென்னையிலேருந்து நேராக நாகப்பட்டினத்துக்கு வந்துட்டேன். அப்புறம் எனக்கு அப்புறம் எங்கள் அண்ணன் தான் இதுமாரி வேற உனக்கு வேலைக்கு போகிறதுக்கு பிடிக்கலன்னா என்ன படிக்கிறான்னா என்ன படி சொல்லிட்டு என்ன அந்த கோர்ஸ் அந்த டயத்தில் ஒரு இது வந்துருச்சு, பேப்பரில் அட்வர்டைஸ்மெண்ட் வந்துருச்சு இந்த டை டிசைன் பற்றி கோர்ஸு. அதை பார்த்துட்டு நீ இதை அப்ளை பண்ணு கிடைக்கும் கிடைச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு அதை அப்ளை பண்ண. அது இந்தியாவிலேயே 2-3 இடத்துல தான் இருக்குது. சென்னையில் இருக்குது, ஹைதராபாத், பெங்களூர், அப்புறம் டெல்லியில் இருக்குது. நான் சென்னையில் வந்து அப்ளை பண்ணேன். அது ஒரு 10 சீட் தான், ஃபுல் ஸ்டேட்டுக்கும் ஒரு 10 சீட் தான். இன்ஜினியரிங் முடிச்சு அவ்வளோ காம்படிஷன் இருக்கும், அந்த சீட்டு கிடைக்கிறதே பெரிய விஷயம். அதில் எனக்கு கிடைச்சோன்னே நான் அதில் ஜாயின் பண்ணிட்டேன். அது ஜாயின் பண்ணதுக்கப்புறம் இந்த கேம்பஸில் கோர்ஸ் முடித்தோன்னே கேம்பஸில் செலக்ட் ஆகி நான் வேலூரில் NTTF டூல் ரூமில் ஜாயின் பண்ணிட்டேன். அங்கேயும் நிறைய நான் கற்றுட்டு அதுக்கப்புறம் நான் ஒரு கான்ஃபிடென்ட் வந்ததுக்கப்புறம் நான் பாம்பே கிளம்பிட்டேன். பாம்பேயில் என்னை கோத்ரேஜில் கூப்பிட்டாங்க, நான் அங்கே போயிட்டேன். என்ன அங்கே நிறைய மேலும் மேலும் என்னோடய திறமை வெளிப்படுத்துறதுக்கு புதுசாக கற்றுறது நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தாங்க. அதனால் நான் அங்கே எனக்கு அங்கேயே நான் இதாகிட்டேன்.
இந்த டை டிசைனிங் அப்படிங்கிற இது வந்து கோர்ஸ் எவ்வளோ எந்த எவ்வளோ இயர் படிக்கணும்?
அது 2 இயர்ஸ் படிக்கணும் சார். இன்ஜினியரிங் பி மெக்கானிக்கல் முடிச்சதுக்கு அப்புறம் அந்த ப்ராடக்ட் டிசைன் டை டிசைனுக்கு வந்து 2 இயர்ஸ் அவங்க இருக்கு, கோர்ஸ் இருக்குது. ஹைதராபாத் இப்போ வந்து சென்னையில் உள்ளது மூடிட்டாங்கன்னு நினைக்கிறேன். அப்புறம் இப்போ ஹைதராபாத்தில் இருக்கு, பெங்களூரில் இருக்குது.
நீங்கள் இது வரைக்கும் வந்து எவ்வளோ டை டிசைனிங் எல்லாம் உருவாக்கியிருப்பீங்க?
நான் வந்து இது வரைக்கும் ஒரு 1000 கணக்கானது உருவாக்கியிருக்கேன். ரொம்ப நியூ ப்ராடக்ட் வந்துச்சுன்னா என்டையர் அந்த ரெஃப்ரிஜரேட்டர் பார்ட்ஸு, இல்லாட்டி வாஷிங் மிஷின், எலக்ட்ரானிக் டைப்ரைட்டர், கம்ப்யூட்டரோட பார்ட்ஸு எல்லாமே வரும். நாங்கள் எல்லாத்துக்கும் பண்ணி கொடுத்துருக்கோம்.
இந்த டை டிசைனிங்கில் வேலை வாய்ப்புகள் வந்து எப்படி இருக்குங்க சார்?
வேலை வாய்ப்புகள் நிறைய இருக்கு. இப்போ எல்லா எந்த ப்ராடக்ட் எடுத்துட்டாலும் அதுக்கு ஒரு ப்ராடக்ட் டிசைன் பண்ணுவாங்க. அந்த அதுக்கப்புறம் அந்த ப்ராடக்டை மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கு ஒரு டை பண்ணணும். அந்த டை பண்ணுறதுக்கு தான் நாங்கள்லாம் இருக்கோம். அதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. இப்போ தான் மார்க்கெட்டில் அடிக்கடி ப்ராடக்ட் மாறிக்கிட்டே இருக்கு இல்லையா, அதனால் நிறைய வாய்ப்புகள் இருக்குது.
நீங்கள் நிறைய டையெல்லாம் உருவாக்கியிருப்பீங்க, நிறைய டிசைன் பண்ணியிருப்பீங்க. இதில் ஒரு குறிப்பிட்டு சொல்ல போகணும், இதெல்லாம் நான் பண்ணினது சார் அப்படின்னு சொல்கிறதுல அந்த மாதிரி ஒரு குறிப்பிட்டு சொல்லக்கூடிய ஏதாவது சொல்லுங்கள் ஸ்பெசிஃபிக்காக.
குறிப்பிட்ட சொல்லணும்னா, நாங்கள் ரெஃப்ரிஜிரேட்டரோட மொத்த இதெல்லாம் நான் ஹேண்டில் பண்ணியிருக்கேன். அப்புறம் அந்த ஆக்டிவா ஸ்கூட்டர்லேருந்து மெயின் இன்ஜின் பார்ட்ஸ் எல்லாம் பண்ணியிருக்கேன். அப்போவே 2000 பண்ணி ஃபஸ்ட்டு ஆக்டிவா கமிஷனிங்கெல்லாம் நான் டெல்லி போய் இது பண்ணியிருக்கேன். நிறைய இந்த பஜாஜ், யமஹா, அந்த ஹீரோ ஹோண்டா எல்லா ஆட்டோ இண்டஸ்ட்ரிக்கும் நான் சப்போர்ட் பண்ணியிருக்கேன். நிறைய டை டிசைன் பண்ணி அவங்க சைட்டுக்கு போய் கமிஷன் பண்ணிட்டு வந்திருக்கேன்.
மேக்ஸிமம் நம்ம பயன்படுத்தக்கூடிய எல்லா பொருட்களோட டை டிசைனிங்கும் மேக்ஸிமம் நீங்கள் தான் இது பண்ணுவீங்க அப்படி தானே?
எங்கள் டிபார்ட்மெண்ட்
சேர்ந்து பண்ணுவீங்க. இந்த டை டிசைனிங் வந்து கற்றுக்கிறதுக்கு இளைஞர்கிட்ட வந்து ஆர்வம் எப்படி இருக்குது இதை அந்த ஃபீல்டில் கற்றுக்கிறதுக்கு?
இந்த கோர்ஸ் வந்து பெங்களூரில் வந்து NTTF ஒரு இன்ஸ்டியூட் இருக்குது, அதில் கற்றுத்தர்றாங்க. அதில் 30 இன்டேக் வந்து 30 சீட்ஸ் தான் பர் இயர், போஸ்ட் கிராஜுவேட் இன் டூல் டிசைன் சொல்லிட்டு. ஆஃப்டர் பிஇ முடித்ததுக்கப்புறம் அங்கே ஜாயின் பண்ணிடணும். 2 இயர்ஸ் கோர்ஸு. அது வந்து நல்ல, இந்த வெறும் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிச்சுட்டா அவங்களுக்கு அவ்வளோ ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டியில் கிடையாது, டஃப்பாக இருக்கும் மார்க்கெட் போகிறதுங்கிறதுக்கு. இது அடிஷ்னல் கோர்ஸ் பண்ணிட்டா, ஸ்பெஷலைஸ்டு பண்ணிட்டா நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது, ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. நீங்கள் நல்லா ஃப்யூச்சரில் நல்லா ஷைன் பண்ணலாம் அந்த ஃபீல்டில்.
இப்போது நீங்கள் அந்த டை தயாரிக்கிறதுலாம் சிலது வந்து ரொம்ப உங்களுக்கு வந்து சவாலாக இருக்கும். உங்களுக்கு ரொம்ப சவாலாக இருந்த டை எது நீங்கள் தயார் பண்ணதில்?
எல்லாமே சவால் தான்.
அதில் ரொம்பவும் சவாலாக சில விஷயங்கள் இருக்கு இல்லையா?
ஆமாம் சார், சவால். நாங்கள் டிசைன் பண்ணி அதை மேனுஃபேக்சர் பண்ணி ஃபைனல் ப்ராடக்ட் வெளியில் வர வரைக்கும் எங்களுக்கு தெரியாது. அதில் என்ன தப்பு இருக்குது, ரைட் இருக்குது தெரியாது. அதில் கரெக்டாக ஒரு, இப்போ எங்களுக்கு ஒரு ப்ராடக்ட் வரணும், அது ஒரு நியூ பார்ன் பேபி மாதிரி நாங்கள் செலிப்ரேட் பண்ணோம். ஒவ்வொரு ப்ராடக்ட்டும், ஒவ்வொரு ப்ராடக்ட்டுமே சவால் தான் சார். ஒன்று ஒன்றுத்துலேயும் ஒரு இது இருக்கும், காம்ப்ளெக்சிட்டி இருக்கும்.
இப்போ ஏதாவது இது ரொம்ப எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருந்தது அப்படின்னு ஏதாவது இருக்கா? ஈஸியாக டக்குன்னு இந்த ப்ராடக்ட் வந்து ரொம்ப ஈஸியாக இது பண்ணணும், டை வந்து ஈஸியாக தயாரித்தோம் அப்படின்னு
அப்படின்னு சொல்ல முடியாது சார். எல்லாமே கொஞ்சம் இதுதான், நம்ம நிறைய யோசனை பண்ணி.
இப்போ ஒரு டை வந்து நீங்கள் டிசைன் பண்ணணும்னா உங்களுக்கு எவ்வளோ காலம் எடுத்துக்கணும், டூரேஷன் எவ்வளோ நாள் எடுத்துக்கணும்
ஒரு ப்ராடக்ட் டிசைன்? இப்போல்லாம் நாங்கள் அந்த காலத்தில் இதெல்லாம் கம்ப்யூட்டர்லாம் கிடையாது. நாங்கள் இன்ஜினியரிங் படித்தப்போ மாடல், 3D மாடல் சாஃப்ட்வேர்லாம் இல்லை. இப்போல்லாம் சாஃப்ட்வேர் வந்துச்சு, ப்ரோ இன்ஜினியர் மாதிரி 3D சாஃப்ட்வேர்லாம் வந்துடுச்சு. அதனால் அந்த இப்போ உள்ள ஸ்டூடெண்ட்ஸுக்கெல்லாம் அந்த விஜுவலைஸ் பண்ணுறதெல்லாம் ஈஸியாக இருக்குது. நாங்கள்லாம் இமேஜின் பண்ணணும், ஒரு 2D ஸ்கெட்ச் தான் தருவாங்க, அதை வச்சுட்டு ஒரு ப்ராடக்ட்டை இது பண்ணி திங்க் பண்ணி நிறைய இது பண்ணோம். இப்போல்லாம் சாஃப்ட்வேர் வந்ததுனால ஈஸியாக இருக்குது. ஒரு 200 ஹவர்ஸில் முடிச்சிடலாம் சார்.
200 ஆ முடிச்சுடுங்க. இது தவிர நீங்கள் வேறு என்னென்ன பணியெல்லாம் பண்ணுறீங்க, சமூக பணிகள், அதை பற்றி சொல்லுங்கள்.
இதை தவிர நான் இருக்கிற காம்ப்ளெக்ஸில் நான் வந்து ஒரு ட்ரெஷரராக இருந்தேன். இப்போ தான் எங்கள் என்னோடய பீரியட் முடிஞ்சுது. அந்த ட்ரெஷரர் 2 நான் ட்ரெஷராக இருக்கேன். 5 பீரியடில் 2015 20 வரைக்கும் இருந்தேன். இப்போ கோவிட்னாலே என்னை எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டாங்க. 2 எக்ஸ்டெண்ட் பண்ணி நியூ எலெக்ஷன் வர வரைக்கும் என்னை வச்சுருந்தாங்க. 7 நான் சர்வ் பண்ணிட்டுருந்தேன். இது ஹானரரி போஸ்ட்டாக தான் இருந்துச்சு. அந்த டயத்தில் நான் நிறைய நல்லது செஞ்சு கொடுத்துருக்கேன் அந்த பில்டிங்கில். எங்கள் பில்டிங்கில் ஒரு 546 ஃபேமிலி இருக்குது. அவங்க அதில் வந்து ஒரு 200 kW பவர் பிளான்ட்டை போட்டு கொடுத்துருவேன் ஃப்ரீ ஆஃப் காஸ்டில். அது வந்து ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் தான். ஃபஸ்ட்டு நாங்கள் எல்லார்ட்டையும் 15,000 பணம் கேட்டோம், யாரும் ரெடியாக இல்லை. அதுக்கப்புறம் வந்து நாங்கள் சரி இது சரிப்பட்டு வராதுன்னு சொல்லிட்டு ஃப்ரீயாகவே பண்ணிடலான்ட்டு அதுக்கு பிளான் பண்ணி செஞ்சு கொடுத்துருக்கோம்.
அது எவ்வளோ பேருக்கு அது பயனுள்ளதாக இருக்கு? அந்த
ஒரு 546 குடும்பங்கள்
பயனடைகிறாங்க. இதெல்லாம் நீங்கள் வந்து ஃப்ரீயாக பண்ணி கொடுத்துருங்க?
ஆமாம் சார். அதாவது நாங்கள் சர்வீஸ் ப்ரொவைடர்கிட்ட பேசினோம், அதுக்கப்புறம் MSEB எலக்ட்ரிசிட்டி போர்டில் பேசினோம் பவர் பர்ச்சேஸ் அக்ரிமெண்ட்டுக்காக, அப்புறம் பேங்கர்ஸ்கிட்ட பேசினோம் ஃபைனான்ஸ் அரேஞ்ச் பண்ணுறதுக்காக. அப்புறம் நாங்கள் எல்லாம் அப்ளை பண்ணோன்னா உடனே எங்களுக்கு ஒரு 36 lakhs சப்சிடி கிடச்சிது. மோடி கவர்மெண்ட் கொடுத்துட்டாங்க. 90 lakhs நாங்கள் இன்வெஸ்ட் பண்ணோம். அந்த 90 lakhs பேங்க்லேருந்து லோன் எடுத்தோம். அந்த லோன் ரீபேமெண்ட் பண்ணுறது வந்து எங்கள் ப்ரொடக்ஷன் ஆகுதில்லை. மாதம் 3 lakhs ஒர்த்து எலக்ட்ரிசிட்டி ப்ரொடக்ஷன் ஆகுது. அந்த 3 lakhs வந்து நாங்கள் அப்படியே பேங்க்கு பே பண்ணிட்டோம்.
பே பண்ணிட்டீங்க.
அதனால 30 months எங்கள் லோன் கிளியர் ஆகிட்டு எந்த ரெசிடென்ஸ்ட்டு ஒரு பைசா வாங்காமல் நாங்கள் பண்ணி கொடுத்துருவோம். இந்த பாம்பேலே இது லார்ஜஸ்ட் சோலார் பிளான்ட் ஒரு ரெசிடென்சியல் பில்டிங்கில்.
அது ஃப்ரீ கேஷில் பண்ணி கொடுக்குறது உண்மையிலே பெரிய விஷயம் சார். ஒரு தமிழராக இருந்து நீங்கள் போய் சாதிச்சிருக்கீங்க அப்படின்னு.
அந்த எங்கள் பிளான்ட்டு இந்த இதெல்லாம் இந்த டைம்ஸ் ஆஃப் இந்தியா மற்ற பேப்பர்ஸ்லாம் பப்ளிஷ் ஆகிருக்கு.
ஓகே, நிச்சயமாக உண்மையிலே வந்து ஒரு பெருமைப்படக்கூடிய வேண்டிய விஷயம். இந்த ஒரு வித்தியாசமான இந்த யோசனை உங்களுக்கு எப்படி வந்தது? இப்படி ஒரு பவர் பிளான்ட் பண்ணி இவ்வளவுக்கு பேருக்கு நம்ம ஃப்ரீ கேஷில் கொடுக்கலாம் அப்படிங்கிற யோசனை எப்படி வந்தது?
அது ஒரு நண்பர் மூலமா எங்களுக்கு ஸ்பார்க் ஆயிடுச்சு. அவரு அந்த ஃபீல்ட்ல ஒர்க் பண்ணாரு. அவரு வந்து இந்த டிமார்ட் எல்லாம் இருக்குல்ல பாம்பேல, எல்லா டிமார்ட்டும் ஃபுல்லா சோலார்ல ஓடிட்டு இருக்கு. அது வந்து ஒரு நாள் போகும்போது அவரு மேல அழைச்சிட்டு போய் காமிச்சாரு டெரஸ்ல. அப்புறம் கேட்டா அவங்க எப்படி எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணாங்க என்ன இது கேட்டதுக்கு அப்புறம் டிமார்ட் ஒன்றும் பண்ணல. அவங்க வந்து அந்த ஸ்பேஸ வந்து ரெண்ட்டுக்கு விட்டாங்க அந்த கம்பெனிக்கு. அவங்க ப்ரொடக்ஷன் பண்ணி அவங்க அந்த அவங்களோட அந்த செலவு முடிகிற வரைக்கும் அவங்க 10 யூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஹேண்ட் ஓவர் பண்ணிடுவாங்க அப்படி அது மாதிரி ஸ்கீம் இருந்தது. சரின்ட்டு நாங்கள் இது மாதிரி நாங்களும் உட்காந்து யோசனை பண்ணோம், பேசினோம் எங்கள் டீம் கூட. இதேமாரி இந்த டெரஸை ரெண்ட்டுக்கு விட்டுட்டு அவங்க அவங்க செலவில் பண்ணி கொடுத்துருவாங்க. ஒரு 5-10 அவங்க அந்த இது முடிகிற வரைக்கும் செலவு எடுத்துகிற வரைக்கும் வச்சுருப்பாங்க. அதுக்கப்புறம் நம்மள்ட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டு போகிறாங்க. ஒரு இது இருக்குது. இன்னொன்று நம்ம ஃபுல்லாக கையிலேருந்து பணம் போட்டு செய்யலாம். இன்னொன்று இதுமாதிரி பேங்க் லோன் எடுத்துகிட்டு அந்த வர ப்ரொடக்ஷன்லேருந்து வர ரெவன்யூ வந்து நம்ம லோன் அடைச்சிடலாம். 3 இருந்துச்சு, நாங்கள் 3rd ஆப்ஷன் எடுத்துக்கிட்டோம்.
உங்களுடைய எதிர்கால லட்சியமாக என்ன இருக்குது?
நான் ரிட்டையர் ஆனதுக்கப்புறம் நான் ஒரு கன்சல்டன்சி கம்பெனி ஆரம்பித்து அதை நடத்தி கொண்டு இருக்கேன். அதை பெரிய அளவில் டெவலப் பண்ணலான்ட்டு ஒரு லட்சியம் இதோடு இருக்கேன்.
உங்களுடைய லட்சியம் வெற்றி அடைவதற்கு எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். உங்களுடைய சொந்த ஊர், உங்களுடைய ஊரை பற்றி சொல்லுங்கள்.
நான் பிறந்தது நாகப்பட்டினம் பக்கத்தில் ஒரு சிக்கல்னு ஒரு இது ஸ்மால் வில்லேஜ் தான். அங்கேருந்து தான் நான் ஆரம்ப காலத்தில் பண்ணேன். அங்கே படிப்பு
கூட
படித்ததெல்லாம் அங்கே தான். ஒரு அப்போ எல்லாம் படிக்கிறதுக்கு ஒரு 10 டிராவல் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போ எல்லாம் படிச்சுட்டு அப்புறம் மெட்ராஸில் படித்தேன். அதுக்கப்புறம் பாம்பே போயிட்டேன் சார்.
ஓகே, இவ்வளோ நேரமும் நம்மளுடைய நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு நிறையா விஷயங்களை வந்து பகிர்ந்துக்கிட்டீங்க. இந்த டை மூலமாக என்னென்ன பொருட்கள்லாம் தயாரிக்கிறீங்க, எப்படி அடுத்து உங்களுடைய சமூக பணி, இப்படி நிறையா விஷயங்களை வந்து பகிர்ந்துக்கிட்டீங்க. உங்களுடைய லட்சியங்கள் வந்து வெற்றியடைய எங்களுடைய ரத்னவாணி சமுதாய வானொலி சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். இவ்வளோ நேரம் எங்களுடைய நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றிங்க சார்.
நன்றி, தேங்க்யூ.
நேர்களே, நிகழ்ச்சி கேட்டு பயனடைஞ்சிருப்பீங்க அப்படின்னு நான் நம்புறேன். மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் அன்போடும் ஆதரவோடும் விடைபெறுகிறேன். உங்கள் சிநேகிதன் மகேந்திரன். நடப்பவை நல்லவையாகட்டும், தொடர்ந்து இணைந்திருங்கள். இது ரத்னவாணி சமுதாய வானொலி 90.8. இது மக்களுக்கான வானொலி.